అర్జున ఉచ ఏం సతతయుక్తాయే భక్తాత్మాం పర్యుపాసతే ఏకవ్యక్షరమవ్యక్తం తేషాం కే యోగవిత్తమః ప్రథమోయం శ్లోకః ద్వాదశే అధ్యాయే ఇతపూర్వం విశ్వరూపాధ్యాయః ప్రవృత్తః విశ్వరూపాధ్యాయే భగవతః విశ్వరూప ప్రదర్శనం కృతం అర్జునేన దృష్టం అర్జునస్తు న కేవలం సంతుష్టః కింతు భీతశ్చ పరంతు అర్జునస్య యః సందేహః ఆసీత్ యుద్ధే అస్మాకం జయో భవిష్యతి వా అన్యేషాం జయో భవిష్యతి వా ఇత్యస్యాపి సంశయ నివృత్తిః సంజాత. తదనంతరం అర్జునః భగవంతం పప్రచ్ఛ ఏతాస్య ఉగ్రరూపధరి భవాన్ కః ఇతి కారోస్మి లోకక్షయత్ ప్రవృత్తః ఇత్యాదిరీత్యా సమాధానం భగవతా ఉక్తమస్తి. మయయో ఏతే సర్వేపి నిహతః యాం నిహంతుమిచ్చతి సర్వేపి పూర్వమేవ అవే మయైవ నిహతః యుద్ధస్వ యశో లభస్వ ఇతి చ ఆశీర్వాదః కృతో వర్తతే. తదనంతరం తావత్ అర్జున ప్రార్థనయా భగవాన్ యద్రూపం పూర్వమేవ అర్జునస్య ప్రదర్శితం తావత్ చతుర్భుజం రూపం ప్రదర్శయామాస. అంతే గత్వా తస్య అర్జునస్య ఏకః ఉపదేశః సకల భగవద్గీతాయాః సారభూతః అర్థః ఉక్తః అస్తి మత్కర్మకృత్ మత్పరమో మద్భక్త సంగవర్జితః ఇతి. ఏం కృతే తర్హి మత్పరస్సన్ మామేవ ఏష్యతి ఇతి సమాధానం ఉక్తం. ఏం స్థితే అర్జునః అత్ర పునః సందిహానః పప్రచ్ఛ ఏవం పూర్వోక్తరీత్యా విశ్వరూపే సతతయుక్తాః ఏ జనాః ఏ భక్తాః విశ్వరూపమేవ ఉపాసతే అపి చ ఏ భక్తాః అక్షరం అవ్యక్తం ఉపాసతే తయోర్మధ్యే కే యోగవిత్తమాః ఇతి పునః పప్రచ్ఛ. తస్య తావత్ సమాధానం వక్తవ్యమితి ద్వాదశ అధ్యాయః ఆరభ్యతే. పన్నెండాం అధ్యాయం మొదటి శ్లోకం భగవద్గీతల 11వ అధ్యాయం ఇక్కడ ఆయనకు ఇదే పాత కొంచెం కష్టమా సంతోషమా వరకు కష్టం అది. ఏన్నా 11వ అధ్యాయం పాతోమని ఒక సంతోషం సీక్రమా గీత ముడియ போறது ఏనక ఏన్నా அந்த గీతామృతం అవ్వడ వశది எத்தனை தரம் பார்த்தாலும் அது திகட்டாது. பகவானுடைய அழகான ஒரு உபதேசம் மனுஷனுடைய வாழ்க்கையில அடியில வரக்கூடியதான உபதேசம். காலம் எழுந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரத்தான் வரும், ஆனா அதுக்கு சொல்யூஷன் பகவத்கீதையில இருக்கு. அது இருக்குன்னு தெரிஞ்சிருந்தாலே ஒரு சந்தோஷம், அது நீங்க அனுட்டாலும் பண்ண முடியல. அது வேற பகவத்கீதையில சமாதானம் சொல்லியிருக்கார், அது ஞாபகம் வந்தாலே ஓஹோ சந்தோஷம். அது மாதிரி அழகான பகவத்கீதையில இது 11வது அத்தியாயம் ஆச்சு, 12வது அத்தியாயம் அற்புதமான அத்தியாயம். விஸ்வரூபத்தை காமிச்சிருக்கார். விஸ்வரூபம் பார்த்தாலே அர்ஜுனுக்கு ஒரு வியப்பு ஏற்பட்டது, அதே சந்தர்ப்பத்தில் பயமும் ஏற்பட்டது. இதுக்கு முன்னால பார்க்காததுனால விஸ்வரூபம் ஒரு ஆச்சரியமாச்சு, அது ரொம்ப கோரமா இருக்கு, ஏதோ சாந்தமா ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இதனடாண்ணா மனுஷன்லாம் கடிச்சு சாப்பிடுறாரு, எல்லாரும் நம்ம வாயில போயிட்டு இருக்காரு, கடிக்கிறார், கீழே தொங்குறது, நாக்கால எடுத்து உள்ள போட்டுக்கிறார், என்ன அது பாக்குறதுக்கே அது ரூபா இருக்கு. இதுபடிப்பட்டதான ரூபம் அது, எங்க பார்த்தாலும் அந்த ஸ்வரூபம் தெரியுது. கண்ணை மூடிட்டாலும் கண்ணை திறந்தாலும் முன்னாலையும் பின்னாலையும் ஒரே ஸ்வரூபம். இதை கேட்டா என்ன இப்படி ஒரு மாதிரி ஆயிடுது அப்படின்னு பிரமம் பிடிச்சா போல ஆயிடுது. பிறகு நீங்க யாருன்னு கேட்டா நான் உலகத்தெல்லாம் அழிக்கிறதுக்காக வந்தவன் காலோஸ்மி லோகக்ஷய பிரபத்தகான்னு ஆரம்பிச்சு விட்டார். அதுக்கப்புறம் ஆசிரியர் நான் ஏதோ கேட்டுவிட்டேன் பார்த்துவிட்டேன் போறோம் இப்போ உங்களுக்கு பழைய ரூபமே காட்டுங்கோ அப்படின்னு சொன்னதுமே அர்ஜுன் மேல ரொம்ப சந்தோஷப்பட்டு பழைய ரூபத்தை காமிச்சார். பிறகு அதோட கடைசியில ஒரு வார்த்தை சொன்னார், மத்கர்ம கிருத் மத் பரமோ மத் பக்த சங்கவர்ஜித நிர்வகித சர்வபூதேஷு எஸ்த மாமேதி பாண்டவா. மத்கர்ம கிருத் எனக்காக எல்லா கர்மாவும் பண்ணேனே, கர்மாக்களை பண்ணாம உன்னால இருக்க முடியாது. காலம் எழுது இது பண்ணணும் அது பண்ணணும், 1000 டைம் கால அட்டன் பண்ணணும் இருக்கு, ஆனா எல்லாம் பகவானுக்கு நன்றி பண்ண. மத்கர்ம கிருத் மத் பரமஹா உன்னுடைய வாழ்க்கையில அடைய வேண்டியவனாக என்ன வச்சுக்கும், இந்த ஜென்மால நீ என்னென்ன கஷ்டப்பட்டாலும் கடைசியில வந்து சேர வேண்டியது என்ன, நான் தான் அப்படிங்கிற அபிப்பிராயம். மத் பரமஹா மத் பக்தா சங்கவர்ஜிதா எதோட உனக்கு புத்திரமித்திர கலத்திராதிகளோட சம்பந்தம் வேண்டாம் உனக்கு, சத்சங்க வர்ஜிதா. இப்படியே இரு நிர்வைத சர்வபூதேஷு, எந்த பிராணி நடத்திலையும் விரோத பாவனை வேண்டாம் அப்பா. சர்வபூதேஷு இப்படி இருந்தானா, எத்த மாமேதி பாண்டவா, நீ என்ன வந்து அடைவார், பகவான் வந்து அடையிறது மோட்சத்தை அடையிறதுன்னு அர்த்தம். அப்படின்னு பதில் சொல்லி முடிச்சார். இதுதான் சகல கீதாசாஸ்திரத்துக்கும் அர்த்தம்னு ஆச்சாரியார் எழுதியிருக்கார். ஸோ கீதாசாஸ்திரத்துடைய பரம தாத்பரியம் என்ன, 18 அத்தியாயங்கள்னு கேட்டா இதுதான். சரி, இந்த சாரபூதமான அர்த்தம் சொன்ன பிறகு அதோட கீதையை முடிச்சிருக்கணுமோ இல்லையா, அர்ஜுனனுக்கு மறுபடியும் டவுட் வந்திருக்கு. இதற்கு முன்னால் நீங்க சர்வமே ததிரதம் மன்னே, நீ சொன்னதெல்லாம் ரைட்டுன்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன அர்ஜுனனுக்கு இங்க ஒரு சந்தேகம் வந்திருக்கு. என்ன சுவாமி அப்படி ஒரு சந்தேகம், நீங்க 2 அத்தியாயத்துல அசோச்சானோச்சம் பிரஜாவாதம் பாஷதே அங்கிருந்து ஆரம்பிச்சு பகவத்கீதை உபதேசம், இம்பார்ட்டன்ட் கீதா உபதேசம் அங்கேதான் ஆரம்பிக்கிறது. அங்கிருந்து ஆரம்பிச்சு 9 அத்தியாயம் முடிகிற பர்யந்தம் என்ன பண்ணிருக்கேன், சுத்த பிரம்மத்தை உபாசனம் பண்ணும், சுத்த பிரம்மத்தை அறியணும் அப்படிதான் சொல்லிருக்கு. அதுக்கு முன்னால சர்வமும் அக்ஷரம் பிரம்ம பரமம் அப்படின்னு அக்ஷரமான பிரம்மஸ்வரூபம், அதைத்தான் யோவே தரிஹிதம் குஹாயம் பரமே வியோமன் அப்படின்னு உபனிஷத்துகள்னா இதை சொல்லியிருக்கா. அப்படிப்பட்டதான இதயத்தில் இருக்கிற ஏகோதேவ சர்வபூதேஷு கூட அப்படின்னு, அது சத்பாவ விகார வர்ஜிதமான ஒரு ஆத்மஸ்வரூபம், சர்வ வியாபகமான ஆத்மஸ்வரூபம், அதைத்தான் அறியணும்னு சொன்னேன். நார்மலா போயிட்டு இருந்தது இதெல்லாம், அதுக்கப்புறம் ஏதோ கர்ம கவகம் பண்ணணுமா அது பண்ணணுமா எல்லாம் நடுவில் சொல்லிட்டு இருந்தது. ஆனா அறிய வேண்டியது கடைசி கோல் என்ன, சுத்த சைத்தன்யம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இந்த 10 அத்தியாயம் வந்ததுமே உங்களுடைய விபூதின்னு ஆரம்பிச்சு, நான் இங்க இருக்கேன் அங்க இருக்கேன் அங்க இருக்கேன் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு சொன்னேன், அதை பார்க்கணும்னு சொன்னேன், அதையும் காப்பிட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா விஸ்வரூபத்தை உபாசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு, விஸ்வரூபமானது உருவத்தோட இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் சகுணம் பிரம்மம். இந்த சகுண பிரம்மத்தை 9-10 அத்தியாயங்கள்ல சொல்லிவிட்டு, அதோட மட்டும் இல்லாமல் எஸ்தமாமேதி பாண்டவா நிர்வைர சர்வபூதேஷு, யார் இப்படி இருந்துட்டு இருக்கலாம், எந்த பிராணி எடுத்தே கோபம் இல்லாமல் இந்த மத்பக்தா மத்பக்தான இந்த விஸ்வரூபத்தை விவரத்துல பக்தனா இருக்கிறவன், மாமேதி பாண்டவா என்ன வந்து அடைவான் அப்படின்னு, விஸ்வரூபத்தை உபாசனம் பண்றவாளுக்கு மோட்சம்னு தெரியுது, நிர்குண பிரம்மோபாசனத்தை பண்றவாளுக்கு பிரம்ம ஜானத்து அவளுக்கு மோட்சம்னு தெரியுது. இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த ரெண்டுல எது பெட்டர், இதுவும் மோட்சம் பலத்தை கொடுக்கறது அதுவும் மோட்ச பலத்தை கொடுக்கறது, இதையே நான் பார்த்துட்டேன், இதையே தியானம் பண்ணலாம். இது கலரடா இல்ல புரியாததான ஒரு தத்துவம் 9 அத்தியாயத்துல சொன்னேட, அது புரிஞ்சுக்க முடியாது. ஆச்சரியவத் பஸ்யதி கத்யதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ ஜன்யா, இப்படி எல்லாம் மகதாச்சரியமா இருக்கக்கூடியதான அறியவே முடியாதான ஒரு தத்துவம்னு சொல்றேட, அதை தெரிஞ்சுக்கணுமா. இந்த ரெண்டுல இவா வசத்தியா அவா வசத்தியா சொல்லுங்க ஒன்று. அப்ப பக்தாள் வசத்தியா ஞானிகள் வசத்தியா அப்படின்னு கேட்கிறான் அர்ஜுனன். ஜெனரலி ஏ பக்தாக துவாம் பதிவு பார்த்ததே ஏக அக்ஷரம் அவ்யக்தம் தேஷாம் கே யோக வித்தமா, பக்தி பண்றவா வசத்தியா இல்ல ஞானிகள் வசத்தியா, அப்படிதானே நமக்கு தெரியுது மூலமா. இப்ப பக்தி பண்றதுல கொஞ்சம் அட்வான்டேஜஸ் இருக்கு, அப்பப்ப பிரசாதமும் கிடைக்கும், ஞானமா இருந்தா யாரு கவனிச்சுக்கிறோம் உங்கள சொல்லுங்க பாக்கலாம். சோ இதுல எது பெட்டர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கேட்கிற மாதிரி தெரியுது இங்க. ஆனா இங்க பார்க்கணும், சாஸ்திரத்துல வழிகள் ரெண்டு தான், என்னது ஞான மார்க்கம் ஒண்ணு கர்ம மார்க்கம் ஒண்ணு, அதுல ஞான மார்க்கம் ஒண்ணுதான் மோட்சத்தை கொடுக்கும், டைரக்டா மோட்சத்தை கொடுக்கறது ஞானாதேவத கைவல்யம் நாணய பந்தா வித்தியதே அயனாய, ஞானத்தினால்தான் மோட்சம்னு ஒரு வாக்கியம் சொல்றது, இதை விட்டா வேற வழி இல்லைன்னு இன்னொரு வாக்கியம் சொல்றது. இப்ப என்ன சார் அர்த்தம், ஞானத்தினால்தான் மோட்சம். அப்ப கர்மா எதுக்கு, கர்மா நேர மோட்சத்தை கொடுக்காதப்பா, கர்மா சித்த சுத்தியை கொடுக்கும், கர்மா உனக்கு ஆச்சாரிய லாபத்தை கொடுக்கும், அப்பிரதேதமாக சிரவணாதிகள் பண்ணக்கூடியதான நிலையை கொடுக்கும், ஒரு இடையூறு இல்லாம அந்த ஆச்சாரிய சேவை பண்ணி நீ உயர்ந்ததான நிலையை அடையலாம், இப்பிறவியில ஞானத்தையும் மோட்சத்தையும் அடையலாம். சோ கர்ம மார்க்கமானது ஞானத்தை சம்பாதித்து கொடுக்கிற வழியாக மோட்சத்தை கொடுக்கிறது, ஞான மார்க்கமானது நேரா மோட்சத்தை கொடுக்கும். ரெண்டு மார்க்கம் தான், பிரவிற்த்தி லட்சண தர்மம், நிவர்த்தி லட்சண தர்மம், இப்படின்னு ஆரம்பத்துல பாஷ்யக்காரர் சொல்லிருக்கார். ஏஷா தே அபேதே சாங்கிய புத்தி யோகே துகிமாம் சுருணோ. சாங்கிய புத்தி ஞான மார்க்கம், யோக புத்தி கர்ம மார்க்கம் சொல்லியிருக்கேன். ரெண்டும் தனித்தனியா இருந்தாலும் உபயோர் ஏகம் சாங்கியஞ்ச யோகஞ்ச எப்பசியதி தபஸ்யதி. சாங்கிய மார்க்கமும் யோக மார்க்கமும் ஒன்று என்று யார் பார்க்கிறானோ அவன் தான் நிஜமாக பார்க்கிறான். அப்ப வேதத்துல எத்தனை சார் வழி இருக்கு? ரெண்டு தான், ஒன்னு ஞான மார்க்கம், இன்னொன்னு கர்ம மார்க்கம். பக்தி எங்கிருந்து வந்து நடுவுல? இது ஒரு சந்தேகம். ஏன்னா சாதாரணமா சொல்லும் பொழுது முதல் ஆறு அத்தியாயத்துல கர்மயோகம், ரெண்டாவது ஆறு அத்தியாயத்துல பக்தி யோகம், மூணாவது ஆறு அத்தியாயத்துல ஞான யோகம் இப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இது என்ன விவகாரம்? இப்ப பக்திங்கிறது தனியா இருக்கோ அப்படின்னு கேட்டா இல்லை. கர்மவே சாரீரிகம் வாச்சிகம் மானசிகம் அப்படின்னு, அதுல சாரீரிகம் வாச்சிகம் இந்த ரெண்டு கர்மாக்களையும் கர்மயோகம்ங்கிறதுல சொல்லிவிட்டேன், கர்ம மார்க்கம். இந்த மானசிகமாக இருக்கு பார்த்தீடா, அதுதான் பக்தி. விவகாரம் பக்திங்கிறது இண்டிபெண்டா ஒரு மார்க்கம் இல்லை. மானசிகமாக ரத்னை கல்பிதமாதனம் ஹிமகை ஸ்நானம் ததிவ்யம் பரம் அப்படின்னு அழகாக மனசிலேயே பகவானை தியானம் பண்ணிட்டு எங்கெங்கோ இருக்கக்கூடிய எந்த ஊருக்கெல்லாம் நம்ம போக முடியாது, அப்படிப்பட்டதான் அந்த பகவானே உங்க மனசுல கொண்டு வந்து கைலாசத்தில் இருக்கிற சுவாமியை ரத்ன சிம்மாசனத்தை கொண்டு வந்து வச்சு ஆனந்தமாக ருத்ராதிகள்லாம் சொல்லி அவருக்கு கங்கா ஜலத்தில் அபிஷேகம் பண்ணி, நீங்க இங்கதான் இருக்கேன், உங்க அத்தர் தான் இருக்கேன், மனசுனால அபிஷேகம் பண்ணி, ரத்னங்கள்னால அவருக்கு அபிஷேகம் பண்ணி, இல்ல மனசுனால பண்ணிக்கலாம். இதுக்கு என்னது? பக்தின்னு பேர். மானசிக கர்மா, பக்தியும் மானசிக கர்மால உண்டா போயிடுது. கர்ம யோகத்துல அந்தர்கதம். இப்ப இத கீழே கேட்டான், ஜாயசி சேத் கர்மணத்தே மதா புத்தர் ஜனார்த்தன சத்தியம் கர்மணி கோரேவம் நியோஜகத்து கேட்டவா. இந்த கேள்வி அங்கே கேட்டாச்சு மூணாம் அத்தியாயம் பிகினிங்ல. கர்ம மார்க்கத்தையும் சொல்றேன், ஞான மார்க்கத்தையும் சொல்றேன். நான் எதைதான் சொல்றது? எனக்கு ஞான மார்க்கம் பிடிக்கிறது, சுலபமாகவும் இருக்கு, நானும் உங்களுக்கு வேண்டியவனா இருக்கேன். என்ன மட்டும் கர்ம ஞான மார்க்கத்துல இருந்து தள்ளிவிட்டு நீ கர்மாவை பண்ணுங்கிற இன் வாட் இட் இஸ் கரெக்ட் இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு அதுக்குமா அர்ஜுனன் பதில் சொல்லிருக்க, பகவான் பதில் சொல்லியிருக்க. இருந்தாலும் இந்த இடத்துல இந்த சாதாரண கர்மா இருக்கட்டும், மானசிக கர்மா ஒசத்தியோ இல்லையோ, அப்படிப்பட்டதான மானசிக கர்மாவுக்கு பலமானது நீங்க மோட்சம்னு சொல்லியிருக்கேன், கர்மாவுக்கு மோட்சம்னு சொல்லல. நீங்க கர்மாவுக்கு என்ன பலன் சொல்லிருக்கேன்? ஞானத்வாரா மோட்சம்னு சொல்லிருக்கேன். ஆனா பக்திக்கு வந்து எத்தமா மேதி பாண்டவான்னு சொல்லிருக்கேன். ஆகையா ரெண்டுக்கும் ஒரு பலமா இருக்கு. அதனால பக்தி மார்க்கமே இருக்கட்டுமே, ஞான மார்க்கம் வேண்டியது இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்படி இல்லைன்னா இந்த விஸ்வரூபத்தை பார்த்ததுமே அர்ஜுனனுக்கு பழசெல்லாம் மறந்து போயிடுது. நமக்கு பார்க்க வேண்டாம், சாதாரணமே மறந்து போயிட்டு. அவருக்கு விஸ்வரூபம் பார்த்ததுனாலதான் அவர் இது வந்து சந்தேகம் வந்தது, அதனால கேட்டான் அப்படின்னு ரெண்டு விதமாக வியாக்கியான கருத்தான். மூணாம் அத்தியாயம் பிகினிங்ல கேட்ட கேள்வியே இங்க கேட்கிறானே வேற விதமா, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற பதில் சொல்லியிருக்க. இப்ப பாக்கியம் பார்ப்போம். த்விதீய பிரபிரதேஷோ அத்தியாயேஷு, ரெண்டாம் அத்தியாயத்துல முதல்ந்து ஆரம்பிச்சு விபூத்தியந்தேஷு, விபூதி அத்தியாயம், விபூதி யோகம் பத்தாம் அத்தியாயம், இப்படி ஒன்பது அத்தியாயங்கள்னால ரெண்டுல இருந்து ஆரம்பிச்சு பத்து வரைக்கும் எத்தனை அத்தியாயங்கள்? ஒன்பது அத்தியாயங்கள். அதான் த்விதீய பிரபிரதேஷோ அத்தியாயேஷு விபூதி அந்தேஷு பரமாத்மனா பிரம்மணா, பரமாத்மான பிரம்மஸ்வரூபத்துடைய அக்ஷரஸ்ய அக்ஷர பிரம்மம், அழியாதான பிரம்மம், ஏதத்வைதரம் கார்கி உத்தியாச்சந்த உதேஷ்டா அப்படின்னு எந்த அக்ஷரத்தை, நிர்குண பிரம்மத்தை, அது எப்படி வித்வஸ்த சர்வ விசேஷணஸ்ய, ஒரு விதமான விசேஷணம் அற்ற உபாசன முக்தம், உபாசனம்னு அறிவுன்னு அர்த்தம். அதனால வித்வஸ்த சர்வ விசேஷணஸ்ய, ஒரு உபாதியும் இல்லாததான நிர்குண பிரம்மத்தினுடைய உபாசனம் சொல்லப்பட்டது. சர்வ யோகேஸ்வர யோகைஸ்வரிய சர்வஜான சக்திமத் ತತ್ವ ಉಪಾಧೇ ಈಶ್ವರಸ್ಯ ತವಚ ಉಪಾಸನಂ ತತ್ರ ತತ್ರ ಉಕ್ತಂ. ಅದೋಡ ಮಟ್ಟವಲ್ಲ, ಸರ್ವ ಯೋಗ ಐಶ್ವರ್ಯ, ಎಲ್ಲಾ ವಿಧಮಾನ ಯೋಗಗಳೂ ಐಶ್ವರ್ಯತ್ತೋಡ ಕೂಡಿನ. ಸರ್ವಜ್ಞಾನ ಸರ್ವಶಕ್ತಿ ಮತ್, ಸರ್ವಜ್ಞತ್ವ ಸರ್ವಶಕ್ತಿತ್ವ ಇರಕ್ಕೂಡಿಯದಾನ. ಸತ್ವೋಪಾಧೇ ಈಶ್ವರಸ್ಯ ತವ, ಈಶ್ವರನ ಇರ್ಕಲ ತಂಗಳ್ಡಿಯ ಉಪಾಸನೂ ತತ್ರ ತತ್ರ ಉಕ್ತಂ. ಹಂಗೆ ನಡುವನ್ನು ಕರೀರ್ಕೆ ವಿಶ್ವರೂಪಾಧ್ಯಾಯೇ ತೂ, ಹಿಂಗೆ ವಿಶ್ವರೂಪಾಧ್ಯಾಯತ್ತಿಲೆಯೋ ಎನ್ರಾಲ್ ಐಶ್ವರಂ ಆದ್ಯಂ, ಉಯಂದದಾನ ಐಶ್ವರ್ಯಂ. ಸಮಸ್ತ ಜಗದಾತ್ಮರೂಪಂ ವಿಶ್ವರೂಪಂ ಉಲಹಮೇ ಉರ್ವಮಾಹ ಕೊಂಡದಾನ ಸ್ವರೂಪಂ. ಅಪಡೇನ ಇದು ಸೋಪಾಧಿಕಮಾನ ಸ್ವರೂಪಂ, ಸಗುಣಮಾನ ಸ್ವರೂಪಂ, ಉರ್ವತ್ತೋಡ ಕೂಡಿನದಾನ ಸ್ವರೂಪಂ. ಸಮಸ್ತ ಜಗದಾತ್ಮರೂಪಂ ವಿಶ್ವರೂಪಂ ತ್ವದೀಯಂ ಉಂಗಡದೇ ದರ್ಶಿತಂ. ಎದರ್ಕಃ ಉಪಾಸನಾರ್ಥಮೇವ, ಉಪಾಸನಂದ ಮನ್ನಣಂ ಎಂದು ತ್ವಯ ತರ್ಥ. ಇದು ಅರ್ಥಯಿತ್ವ, ಏದೋ ಕಾಟಿನ ಹೇಳಿದಾರ ಪಾತ್ರತೆಯನ್ನು ಮಟ್ಟು ಇಲ್ಲ. ಅದಕ್ಕಪ್ಪರೋ ಒಂದು ವಾರ್ತೆ ಚೊಲಿರ್ಕೇಳಿ, ಎಪಡಿ ದರ್ಶಯಿತ್ವ ಉಕ್ತವಾನಸಿ ಚೊಲಿರ್ಕೇಳಿ. ಮತ್ಕರ್ಮಕೃತ್ ಇತ್ಯಾದಿ ಮತ್ಕರ್ಮಕೃತ್ ಮತ್ ಪರಮಃ ಮದ್ಭಕ್ತ ಸಂಗವರ್ಧಿತ ನಿರ್ವೈರ ಸರ್ವಭೂತೇಶು ಯಶಮಾಮೇತಿ ಬಂಡವ. ಇಪ್ಪಡಿ ಯಾರು ಇರ್ಕಾನೋ ಅವನ್ ಎನ್ನ ಒಂದು ಅಡಗಿದಾನ್ ಅಪಡಿನ್ನು ಮುಕ್ತಿಂಗರ ಅವರು ಫಲತ್ತ ಚೊಲಿರ್ಕೆ. ಮತ್ಕರ್ಮಕೃತ್ ಇತ್ಯಾದಿ ಅತ ಆಹ್ಯ ಅಹಂ ಅನಯೋ ಪಕ್ಷಯೋ ವಿಶಿಷ್ಟತರ ಬಭುತ್ಸಯ ನಿರ್ಗುಣ ಬ್ರಹ್ಮತ್ತೈ ಅರಿವದುಂಗರ್ದು ஒரு பக்கம், விஸ்வரூபத்தை உபாசனம் பண்றதுங்கிறது ஒரு பட்சம், ரெண்டுக்கும் மோட்சம்தான் பலம். அப்படி இருக்கிற பட்சத்துல உபயோகோ பட்சயோகோ இவ்விரண்டு பட்சங்கள்லையும் விசிஷ்ட தர புபுத்தய எது உயர்ந்தது என்று அறிவதற்காகவே துவாம் புருச்சாமி இப்பொழுது கேட்கிறேன். ஆகையால் விஸ்வரூபத்தை பக்தி பண்ணணும்னு சொல்றேன் அதுவா, இல்ல அதுக்கு முன்னால ஒன்பது அத்தியாயத்துல நிர்குண பிரம்மத்தை அறியணும்னு சொல்றேன் அது பெட்டர. அது இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, எது ஒத்தத்தின்னு சொல்லுங்க, எது நன்னா இருக்குன்னு சொன்னா அதை எடுத்துக்கணும். நம்ம அப்படித்தானே, யாரை கேட்கறோம் சார் இந்த டிவி வாங்கலாமா அந்த டிவி வாங்கலாம் எது நன்னா இருக்கு அப்படின்னு கேட்கறோம். அவன் பைத்தியமா கிடக்காரன், இதுல ரெண்டு நல்லது அதுல ரெண்டு நல்லது இது ஒண்ணு தப்பு அது ஒண்ணு அப்படிதான் வச்சிருப்பான். நம்ம விவகாரம் என்னடா, நம்ம கேட்கறோம் கேட்டா சார் இது வாங்குங்க சார் என்ன அவாத்தில் அது இருக்கு அதனால அதே நீங்களும் வாங்கணும் அப்படின்னு அவன் சொல்லுவான். நான் அஞ்சு பேரா ரெண்டு பேரும் சேர்ந்து போகணும், அவனுக்கு தொட வேணும், அதுக்காக தான் சொல்றான். விவகாரம் நடந்த சரின்னு நீங்க போறேன். அதே விதமாக ரெண்டு ஆப்ஷன் இருந்தா இந்த ரெண்டுல எது பெட்டர் அப்படி சொல்லுங்கன்னு கேட்கறான். அதனால அனயோகோ உபயோகோ பட்சயோ இவ்விரண்டு வழிகளில் விசிஷ்ட தர புபுத்தையா எது மிகவும் உயர்ந்தது, இவ்விரண்டில் எது உயர்ந்தது என்று புபுத்தையா அறிந்து கொள்வதற்கு போத்தமிச்சா புபுத்த துவாம் புருச்சாமி உங்களை கேட்கிறேன் அர்ஜுனவாச்சா. எப்படி ஏவம் இது, ஏவம்னா இப்படி, இப்படின்னா எப்படி கீழ அத்தியாயத்துல சொன்னபடி ஏவம் அதீத அனந்தர ஸ்லோகேன உக்தமர்த்தம். அதீதம்னா எர்லியர், எர்லியர்னா நீங்க பாட்டுக்க தர்மக்ஷேத்திர குருக்ஷேத்திர ஆரம்பிச்சு போறேன், அதனாலதான் அதீத அனந்தரம் இம்மிடியேட்லி ப்ரீசீடிங். அதனால அதீத அனந்தரம்னா என்னதான் நினைக்கப்படாது, அதீதம்னு சொன்னேன்னா முதல் ஸ்லோகத்துல இருந்து அதீதம் வந்துடும். அதனால அதீத அனந்தரம்னு சொன்ன அர்த்தம் இதற்கு முன்னால ஒட்டிட்டு இருக்கிற ஸ்லோகம் அப்படின்னா இம்மிடியேட்லி ப்ரீசீடிங் ஸ்லோகம். ஏவமிதி அதீத அனந்தர ஸ்லோகேன உக்தம் அர்த்தம், சொன்னதான அர்த்தத்தை பராமரிசதி. அப்படி ஏவம் இப்படித்தானே அப்படின்னு தமிழ்ல இப்படின்னா அப்புறம் எப்படின்னு கேட்பான். அட கீழே சொன்ன மாதிரி கீழே எப்போ போன வருஷம் சொன்னதா, இல்ல இதுக்கு முன்னால சொன்னது அதான். அத உக்தமர்த்தம் பராமரிசதி மத்கர்ம கிருதித்யாதினா ஏவம் சததயுக்தாக ஏவம் இப்படி விஸ்வரூப அத்தியாயத்தில் விஸ்வரூபத்து நடத்தல் சதத யுக்தாக எப்பொழுதும் அதிலேயே பிடிச்சுட்டு இருக்கிறவா நைரந்தரியேனா நிரந்தரமாக நடுவில் கேப் இல்லாமல் பகவத் கர்மாதோ மத்கர்ம கிருத் பகவானுக்காக கர்மா பண்றது. பகவத் அர்ப்பணம் கர்மா, பகவத் கர்மா. பகவத் பகவானுக்கே எதை பண்ணினாலும், எக்கரோடு எதாது எஜோடு எதாது எத் சத்துருஷ்வம் அதர்ப்பணம், பல வழக்கினா பகவானுக்கு, ஸ்நானம் பண்ணினா பகவானுக்கு, காவி சாப்பிட்டா பகவானுக்கு, இப்படி நீங்க எதை பண்ணினாலும் பகவானுக்கு. அப்படியா நித்திய நைவேத்திய கர்மாக்களுக்கு ஈஸ்வரார்ப்பணமாக பண்றதுன்னு அர்த்தம். பகவத் கர்மாதவ் யதோக்தே அர்த்தே சமாஹித சந்தா, கீழ் சொன்னதான அர்த்தத்தை நன்றாக புரிந்து கொண்டு பிரவருத்தாக இத்தியர்த்தா. இவாளுக்கு ஏ பக்தா, பக்தா யாரு, அனன்ய சரணா, பகவானே நமக்கு கதி அப்படின்னு இருக்கிறவாள் பக்தா. ஏ பக்தா அனன்ய சரணா சந்தா, துவாம் உங்களை யதா தரிசிதம் விஸ்வரூபம், கீழே காண்பித்த மாதிரிதான விஸ்வரூபத்தை பரியுபாசதே, பரிசமந்தா உபாசதே, எப்பொழுதும் உபாசிக்கிறாளோ. தியாயந்தி ஏத அந்யேபி, இது ஒரு செட். இது வரைக்கும் விஸ்வரூபம் பரியுபாசதேங்கிறது ஒரு செட். அப்புறம் ஏத அந்யேபி, இன்னும் சில பேர் தியக்த சர்வ ஏஷனா, புத்திரைஷனாயாச்ச வித்தைஷனாயாச்ச லோகைஷனாயாச்ச, எல்லா விதமான அபிலாஷைகளையும் வாழ்க்கையில துறந்து, ஏஷ அந்யேபி தியக்த சர்வ ஏஷனா சந்நியஸ்த சர்வ கர்மாணா, எல்லா கர்மாக்களையும் விட்டவர்கள். இதற்கு முன்னால் இருப்பார் மத்கர்ம பொருது, பகவானுக்காக கர்மா பண்ணும். அதுக்கப்புறம் மத் பரமஹா, மரணானந்தரம் அவரை தான் அடைய போகிறேன்னு எனக்கூடியதான எண்ணம் இருக்கணும், பக்தி இருக்கணும். இந்த மூணும் இருந்துட்டு இருக்கிறவா வேற ஒரு செட்டு. இந்த செட்டுல என்ன இருக்கு, கர்மா இருக்கா, பகவானை அடையணுங்கிற எண்ணம் இருக்கா, பக்தி இருக்கா, சோ இது கர்மயோகம். இன்னும் இன்னொரு பக்கம் என்ன, மத் பக்த சர்வத்யக்த ஏஷனா, எல்லா ஆசைகளையும் விட்டவர்கள், சந்நியஸ்த சர்வ கர்மாணா, யதா விசேஷிதம் பிரம்ம அக்ஷரம். இந்த பிரம்மத்தை அக்ஷர ரூபமான பிரம்மத்தை கீழே சொல்லியிருக்கேன். எப்படி நிரத்த சர்வ உபாதித்வாது, எல்லா விதமான உபாதி நீக்கப்பட்டது. ஏகோ தேவ சர்வபூதேஷு கூட சர்வ வியாபி சர்வபூதாந்தராத்மா சாட்சி சேதா கேவலோ நிர்குண அப்படின்னு சொல்லி கிடையா, அது இன்னொரு பட்சம். அதனால பிரம்ம அக்ஷரம் நிரஸ்த சர்வ உபாதித்வாது அவ்யக்தம் அகரண கோச்சரம், இந்திரிய அகோச்சரம், புலனுக்கு ஆகாதது. இது நான் பார்த்தேன், கண்ணால பார்த்தேன், தொட்டு பார்த்தேன் விஸ்வரூபத்தை, இதை உபாசனம் பண்றதா, இல்ல புலனுக்கே ஆகாதான ஒரு பொருள் அதை உபாசனம் பண்றது, அதுல ஒரு ஒரு விசேஷமும் இல்லை அதை பண்றதா. இது அகரண கோச்சரம், எஜி லோகே கரண கோச்சரம் தத் வியக்தம் இச்சதே, உலகத்துல எது கண்ண காத மூக்க நாக்கை வீட்டில அறியப்படுகிறதோ அது வியக்தம், கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்ற. அத அஞ்சே தாதோ தற்கர்ம கத்வா, ஏன்னா அஞ்சு தாதுல இருந்து இது வியக்தம்னு இருக்கு, வி அக்தம் வியக்தம் அப்படின்னு கிளியரா இருக்குன்னு அர்த்தம். அஞ்சே தாதோ தற்கர்ம கத்வா, இதந்தோ அக்ஷரம் தத் விபரீதம், இந்த அக்ஷரம் இருக்கு பார்த்தேடா, இது என்னடா தத் விபரீதம், வியக்தமாக இல்லாதது, வெரி டிஃபிகல்ட் டு காம்ப்ரஹெண்ட், தம் துர்தர்சம் கூட மனு பிரவிஷ்டம் அப்படின்னு ரொம்ப கஷ்டமானது. இது தத் விபரீதம் விசிஷ்ட இஷ்ட உச்சமானை விசேஷனை விசிஷ்டம், சிஷ்டாள் வேலை இது வந்து இது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்றார். எத் தே சாபி எத் தது ஏசாபி பரியுபாசதே, யார் இதையும் உபாசிக்கிறாளோ தேசாம் உபயேஷாம் மத்தியே, இப்படி கர்ம மார்க்கத்தோட பக்தியோட இருக்கிறவா சில பேர், இன்னும் சில பேர் எப்படி இருக்கா, கேவலமான பிரம்ம தியானத்திலேயே இருக்கா. இவ ரெண்டு பேர் நடுவுல கே யோக வித்தமா, யார் சார் யோகத்துக்கு உயர்ந்தமான யோகிகள் அப்படின்னு சொல்லு. கே அதிசயேன யோக விதா, நிஜமாக யோகத்தை அறிந்தவர்கள், நன்றாக யோகத்தை அறிந்தவர்கள் யார் இப்படின்னு கேள்வி. யோக விதா இத்தியர்த்தா, ஆகையால் ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும், கர்மயோகம் ஞான யோகம் ரெண்டு தான் கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம், பிரவிருத்தி லட்சண தர்மம், நிவிருத்தி லட்சண தர்மம், இதுதான். இதுதான் கீழே சாங்கிய மார்க்கம், யோக மார்க்கம்னு சொல்லியிருக்கார். நடுவில் பக்தின்னு புதுசா இல்லை. ஆனா அந்த பக்திங்கிறது எதோட சேர்த்திருக்கோம், மத் கர்மக்கிருத் மத் பரமஹ மத் பக்த சங்க வர்ஜிதா. ஸோ இது மேல ஏழு அத்தியாயத்துக்கு மேல இந்த பக்தி பக்தின்னு நான் சொல்லிட்டு இருந்தாலும், இந்த பக்திங்கிறது கர்மயோகத்துக்குள்ளத்தான் அந்தர்பாவம். அப்படி அந்த பக்தாளா இருக்கிறவா விஸ்வரூபத்தை பக்த பஜனை பண்ணிட்டு இருக்கவா, இதுல ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். நான் பக்தனா இருந்து கொண்டு நித்திய கர்மா விட்டானேனால் அவன் அதோகதி தான், அது சந்தேகம் இல்லை. அப்படி நம்ம பஜனையே பண்ணிட்டு இருக்கோம், பகவன் நாமாவோட இருக்கோம் அப்படின்ட்டு நித்திய கர்மா நைமித்திய கர்மா விட்டானேயானால் அவன் பிரஷன் ஆயிடுவான், பகவானே ஒத்துக்க மாட்டார். ஸோ விவகாரம் அதை பண்ணிட்டு நீதி சமயத்துல சர்வதா சர்வகாலம் தச்சிந்தனம் தன்மனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் அப்படி இருக்கக்கூடியது பக்தி மார்க்கம். அந்த பக்தி மார்க்கம் வசத்தியா அல்லது ஞான மார்க்கம் வசத்தியா, விஸ்வரூப தர்சனாதி பக்தி மார்க்கம் வசத்தியா, அதுக்கு முன்னாடி சொன்னதான அத்தியாயங்கள்ல சொன்னது வசத்தியா. இதனால என்ன தெரியறது, ரெண்டாம் அத்தியாயத்திலிருந்து பத்தாம் அத்தியாயத்துக்கு நிர்குண பிரம்மன் தான் சொல்லப்பட்டது. எட்டாம் அத்தியாயத்துல ஒருவேளை அக்ஷரம் பிரம்ம பரமம்னு சொல்லியிருந்த போதிலும், அது பிரம்மலோகத்துக்கு போய் அங்கே முக்தி அடைகிறதுன்னு சொல்லியிருந்த போதிலும், அவளுக்கு எல்லாமே நிர்குண பிரம்மன் தான் முக்கியமா வச்சு சொன்னது. விஸ்வரூப அத்தியாயத்துல தான் சகுண பிரம்மன் சொல்லி, அதான் பாக்கியக்காரர் இங்க முதல்லயே சொல்லியிருக்காரு. முதல் திதியாத்தியாய பிரபிருதி ரெண்டாத்தியாயம் பர்யந்தம் விஸ்வரூப விபூதி அத்தியாய பர்யந்தம் அங்கிருந்து ஆரம்பிச்சு விபூதி அத்தியாயம் பர்யந்தம் நிர்குண பிரம்மத்தை சொல்லியிருக்கு. விஸ்வரூப அத்தியாயத்துல மட்டும் சகுண பிரம்மத்தை சொல்லியிருக்கு, உருவத்தோட கூடியதான பிரம்மத்தை சொல்லியிருக்கு. ஸோ இந்த உருவத்தோட கூடியதான பிரம்மத்தினுடைய பக்தி வசத்தியா, பக்தி மார்க்கம் வசத்தியா, இல்ல கீழே ஒன்பது அத்தியாயத்துல சொன்னதான நிர்குண பிரம்ம ஞானம் வசத்தியா, எது வசத்தின்னு கேள்வி. ஆயா இங்க பக்திங்கிறது கர்ம மார்க்கத்துக்குள்ள அந்தர்பாவம், இங்க ஞான மார்க்கம், இது வசத்தியா அது வசத்தியாங்கிறத மூணாம் அத்தியாயம் மிகினிகளையே கேள்வி கேட்டு சமாதானம் சொன்னப்பட்ட போதிலும், இந்த விஸ்வரூபத்தை பார்த்ததனால் மறுபடியும் கேள்வி கேட்கிறான் அப்படிங்கறது இங்க கேள்விக்கு அர்த்தம். பகவான் என்ன சார் சொல்லணும், ஒண்ணு மெஜாரிட்டி வச்சுட்டு ஒன்பது அத்தியாயத்துல நான் சொல்லியிருக்கேன் அதனால அது ஜாஸ்திப்பா அப்படின்னு சொல்லணும், இல்ல உபனிஷதெல்லாம் ஞான மார்க்கத்தான் சொல்றது அதான் வசதி அப்படின்னு அதுக்காகவும் சொல்லணும். ஆனா பகவான் என்ன சொல்லிருக்கார், மையாவேசியமனோ ஏமாம் நித்திய யுக்தா உபாசதே ஸ்ரத்தையா பரயோபேதாஹ தேமே யுக்த மகமதாஹ அப்படின்னு பக்தி வசத்தின் தருவர். என்ன இப்படி எல்லாம் வருது என்ன, அதான் கீதா இருவர். ஒண்ணு விசேஷம் இல்ல, அவர் என்ன சொல்றார், உனக்கு இப்பொழுது அந்த ஞானத்தை அறிவதற்கு வேண்டியதான சூழ்நிலை இல்லை, ஆகையால் நீ யுத்தம் பண்ணு, எனக்காக பண்ணு, மத் கர்ம கிருத எனக்காக யுத்தம் பண்ணு, மத் பரமஹா நானே அடைய வேண்டியதான ஸ்வரூபம் என்று நினைத்து யுத்தம் பண்ணு, கடைசியில உனக்கு வேண்டியது எல்லாத்தையும் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு வேலை சொல்லுவார். ஆனா நிர்குண பிரம்மன் அவளே எழுதுப்பா, நீ ஒன்னும் சாயம் பண்ண வேண்டாம், அவளுக்கு அவ தானே வருவா அப்படின்னு மேல போய் சொல்ல போறார். இது இந்த பன்னெண்டாவது அத்தியாயத்தினுடைய விஷயம். அத்தியாயம் சின்னது, சுருக்கமானது, ஆனா விஷயங்கள் கிளியரா எடுத்து சொல்ல முடியறது. அதே சமயத்துல பக்தி யோகத்துல நான் இதை பண்ணு முடிச்சேன், என்னால முடியல, அது முடியலன்னு இன்னொன்னு பண்ணு, அதுவும் முடியல அதை விட இன்னொன்று செல் பண்ணு, அதுவும் முடியல இன்னொன்னு பண்ணு, அதுவும் முடியலன்னா நாசமா போட்டேன். விவகாரம் என்னன்னா அப்படி உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குறைச்சு இப்படியே பண்ணிட்டு வாங்க, நீங்க என்ன நிச்சயமா அடையலாம் அப்படின்னு உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம். நமக்கு டே டு டே லைஃப்ல எப்படி வாழலாம், எப்படி ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடையலாம்னு ரகசியங்களை சொன்னதான அத்தியாயம் பன்னெண்டாம் அத்தியாயம். ஆகையால் வசதியான அத்தியாயம், இதை கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம்.